ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற வகுப்பு பஞ்சதசி. பஞ்சம் என்றால் ஐந்து. இப்போ அதில் வந்து நம்ம முதல் காண்டம் பார்க்குறோம், அதாவது முதல் பிரகரணம். அதுக்கு வந்து விவேக பஞ்சகம் என்று பெயர். அதாவது விவேகம்னா நமக்கு அந்த அறிவை உருவாக்குகின்ற ஆழமான உண்மைகளை பேசக்கூடிய ஐந்து விஷயங்கள் இதில் உள்ளடக்கியதாக இருக்குது. அதுதான் இந்த முதல் காண்டம். இதுக்கு பேர் வந்து விவேக பஞ்சகம். இந்த விவேக பஞ்சகத்தில் ஐந்து விதமான பகுதிகள் இருக்கு இல்லையா. அதில் முதல் பகுதி வந்து தத்துவ விவேக பிரகரணம். தத்துவ விவேக பிரகரணம் என்று பெயர். இப்போ இந்த முதல் பிரகரணம் இருக்கு இல்லையா, ஐந்து பிரகரணத்தில் முதல் பிரகரணம் என்ன அப்படின்னா, இப்போ தத்துவ விவேகம் என்பது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நம்மிடத்துல வந்து ஒரு புரிதல் இருக்கு. அதாவது எது நித்தியம் எது அனித்தியம் அப்படின்னு பகுத்து பார்க்கக்கூடிய ஒரு புத்திசாலித்தனம் இருக்கு இல்லையா, அது மனிதர்களிடத்துல தான் இருக்கும். வேற ஜீவராசிகளுக்கு அது புரியாது. மிருகம் வரைக்கும் படைக்கப்பட்ட ஜீவராசிகள் எல்லாமே அதாவது மனம் போன போக்கில் அப்படியே வாழும். அதுக்கு வந்து நல்லது கெட்டது தெரியாது, எது நித்தியமானது எது அனித்தியமானது அப்படிங்கிற விபரங்கள் புரியாது. ஆனால் மனிதன் ஒருத்தன்தான் இந்த நித்திய அனித்திய வஸ்து விவேகத்தை அடைவான். அப்போ எது நித்தியம் எது அனித்தியம் என்ற வஸ்து விவேகத்தை அடைந்தவன் யாரோ அவன்தான் விவேகி. அப்படி தான் இங்கே சாஸ்திரம் வந்து அறிவுறுத்துது. அப்போ இங்கே நம்ம முதல்ல பார்க்க போகிறது அதுதான், தத்துவ விவேக பிரகரணம். அப்போ இங்கே தத்துவ விவேகம் என்றால் எது உண்மை எது தோற்றம் அப்படின்னு பிரித்து பார்ப்பது. அதாவது இப்போ மகா வாக்கியம் என்ன சொல்ல வருது, வேதத்தினுடைய மகா வாக்கியம், பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா, இதுதானே வேதத்தினுடைய மகா வாக்கியம். அப்போ பிரம்மம் சத்தியம்னா அங்கே பிரம்மம் மட்டும் இருக்கிறது, அதுதான் உண்மை. ஜகத் வந்து மித்யா. மித்யா என்றால் தோற்றம் அப்படிங்கிற அடிப்படையில், அதாவது தோன்றி மறைகிறது வந்து வந்து போகின்றது, அதனால மித்யா அப்படிங்கிற பேர் சாஸ்திரம் சொல்லுது. அதை வந்து அசத்தியம் என்று சொல்வதில்லைங்கிறத நம்ம கடந்த வகுப்புகளிலே பார்த்துருக்கோம். ஏன்னா இப்போ பிரம்மம் சத்தியம் ஜகத்து வந்து அசத்தியம் அப்படின்னு சொல்லலை அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்கோம். அப்போ ஏன் வந்து அசத்தியம்னு சொல்லாமல் மித்யா அப்படின்னு சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த உலகம் வந்து இல்லவே இல்லை என்று சொல்ல முடியாது, தோன்றி மறைகிறது வந்து வந்து போகிறது. அப்போ அது ஏன் வந்து வந்து போகுது அப்படின்னா மனசு இருக்கிறதுனால. அப்போ அதனால் மனசு இருந்தால் இந்த உலகம் வரும், மனசு போயிட்டா இந்த உலகம் போயிடும். அதுக்கு உதாரணம் என்ன, விழிப்பு தூக்கம் தான். நீங்கள் விழிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உலகம் இருக்கும், நல்லா தூங்கிட்டீங்கன்னா உலகம் மறைஞ்சிடும். அப்போ இந்த விழிப்பு தூக்கம் அப்படிங்கிற ரெண்டு நிலையில தான் நமக்கு இந்த உலகம் வந்து தோன்றி மறைகிறது. அப்போ இங்கே எது உண்மை எது தோற்றம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதுக்கு தான் இங்கே முதல் பிரகரணம் தொடங்குது, தத்துவ விவேக பிரகரணம். அப்போ இதில் வந்து நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படிங்கிற பல விஷயங்களை ஆராயப்போகுது. இதுதான் இந்த அத்வைத வேதாந்தத்தினுடைய அடித்தளம் என்பதாகவும் நம்ம பார்க்கிறோம். அதாவது இந்த தத்துவ விவேக பிரகரணம் தான் அத்வைத வேதாந்தத்துக்கான பேஸ்மெண்ட். இந்த அஸ்திவாரம் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக போட்டால் தான் இதன் மேலே நம்ம கட்டடம் எழுப்ப முடியும். அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா நம்ம கட்டடம் எழுப்ப முடியாது. அப்போ அது மாதிரி இங்கே அத்வைத வேதாந்தத்தினுடைய அடித்தளம் எது அப்படின்னு கேட்டால், இங்கே தத்துவ விவேக பிரகரணம் என்ற முதல் பகுதி நமக்கு முக்கியமாக இங்கே பார்க்குறோம். இப்போ இதில் வந்து வித்யாரண்யர் என்ன பண்ணுறாருன்னா, முதல்ல வந்து ஒரு மங்கள ஸ்லோகம் கொடுக்குறாரு. அதாவது பிரார்த்தனை பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஒரு பாடத்தை முதல்ல படிக்கணுங்கிறது மரபு. அதாவது எல்லா நூல்கள் எழுதுவதற்கு முன்னாடி அந்த நூல் மரபு வந்து எழுத்தாளர்கள் கடைபிடிச்சாகணும். அது அந்த காலத்திலிருந்தே இருக்குது. அதை தான் நம்ம வந்து எப்படி இந்த நூல் யார் எழுதுகிறாங்க, அந்த நூலினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்க்குற மாதிரி நம்ம எல்லா விஷயங்களும் கொடுத்துருக்குறோம். இப்போ இங்கே வந்து மங்கள ஸ்லோகம், முதல்ல மங்களம் அப்படிங்கிற வார்த்தையை கொடுக்குறாரு. மங்கள ஸ்லோகம் என்ன கொடுக்குறாருன்னா, அவருடைய குருவை வணங்குறார். அதாவது இப்போது சுவாமி வித்யாரண்யர் வந்து ஆதிசங்கரருடைய வழியில் வராரு. பகவான் ஆதிசங்கரருடைய வழியில் வர்றதுனால அவர் ஆதிசங்கரையே தன்னுடைய குருவாக, மானசீக குருவாக வழிபடுறார். அது தவிர அவருக்கு வந்து பாடசாலையில் நேரடி குருமார்கள் நிறைய இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து அத்வைத வேதாந்தத்தை கற்றுக் கொடுத்தாலும் அவருடைய மனசில் வந்து ஆதிசங்கரர் ரொம்ப ஆழமாக உள்ள நின்றுட்டார். அதனால் அந்த ஆதிசங்கரரை எல்லாருலேயும் பார்க்குறார். அதாவது அவருடைய குரு தான் ஆதிசங்கரர். ரெண்டாவது, இப்போ குருவை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அவரை வந்து பிரம்மமாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்முடைய சனாதன தர்மம் அப்படி தானே சொல்லி கொடுக்குது. நம்முடைய பாடத்திட்டங்களுக்குள்ள முதல்ல வரக்கூடிய மாணவர்களுக்கு முதல்ல என்ன சொல்லுவாங்க, குரு ஸ்லோகம் சொல்லி கொடுக்கும்போது, குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வரஹா, குரு சாட்சாத் பரம் பிரம்மாம்பாங்க. அப்போ குருதான் வந்து அந்த பிரம்மமாக இருக்கு. ஏன்னா அதுவே குருவாக வந்து இங்கே சிஷ்யனா கேள்விகளை கேட்டு பதிலை தெரிஞ்சு தன்னையே தான் அறிகின்ற ஒரு அற்புத லீலை தான் இந்த பிரபஞ்சம் என்று நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படிப்பட்ட குருவாகிய ஆதிசங்கர பகவத்பாதாலை இங்கே வணங்குறார். இதுதான் முதல் மங்கள ஸ்லோகம். இப்போ இந்த ஸ்லோகத்தை பார்த்துட்டு இதனுடைய பொருள் விளக்கமும் பார்ப்போம். ஒவ்வொரு ஸ்லோகமும் நான் சொல்லுவேன், அதனுடைய பொருள் விளக்கமும் கொடுப்பேன். பதம் பிரித்து சொல்லணும்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் நான் என்ன பண்ணலான்னா, பதம் பிரிக்கிற விஷயத்தை உங்களுக்கு பிடிஎஃப்ல கொடுத்துட்றேன், நீங்கள் அதில் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம வந்து மந்த்ரா, அதாவது அந்த ஸ்லோகம் அதனுடைய விளக்கம் அப்படி பார்ப்போம். முதல் ஸ்லோகம் மங்கள ஸ்லோகம். இப்போ மங்களம் அப்படின்னா நமக்கு தெரியும், சிவம் உயர்ந்தது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஸ்லோகம் முதல்ல தொடங்கப்படுது. அந்த முதல் ஸ்லோகத்தை பார்க்கலாம். நமஸ்ரீ சங்கரானந்த குரு பாதாம்பு ஜன்மனே சவிலாச மகாமோக கிராக கிராசைக கர்மணே. அதாவது நமஸ்ரீ சங்கரானந்தா அப்படின்னா, சங்கரானந்தா என்கின்ற குருவை நான் வணங்குகின்றேன் அப்படிங்கிறாரு. அந்த பதம் பிரிக்கணும் அப்படின்னா, ஸ்ரீ சங்கரானந்தா அப்படின்னா ஆதிசங்கரரை சொல்றாரு. அவர் எப்பயுமே ஒரு ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கின்ற குரு. அப்போ நம ஸ்ரீ சங்கரானந்தா, ஆதிசங்கர குருவை, அந்த ஆனந்த வடிவாக இருக்கின்ற குருவை நான் வணங்குகின்றேன். குரு பாதாம்பு ஜன்மனே, அவருடைய திருவடி தாமரையில் பிறந்தவரை போல விளங்குவோருக்கு, அதாவது அவருடைய தால் பணிந்து வழிபடுகின்ற பொழுது குரு பாதாம்பு ஜன்மனேனா, ஜன்மனேன்னா பிறப்பு. அப்போ அவருடைய திருவடி தாமரையை பற்றி கொண்டு பிறந்தோருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல பற்றி கொண்டு பிறந்தோருக்கு ச விலாச மகாமோக, மோகம் இருக்கு இல்லையா, மகாமோகம். அதாவது இந்த உலகம் வந்து புரியாமல் இதில் நிறைய பேர் சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். இந்த உலகம்ங்கிறதே ஒரு மாய தோற்றம், ஒரு லீலை. இந்த உலகத்தில் நடக்கிறது எல்லாமே ஒரு லீலை, அதாவது ஒரு நாடகம். இதை வந்து நிறைய பேர் புரியறதில்லை, அதுதான் மோகம் என்று சொல்கிறாருங்க. ச விலாச மகாமோக கிராக கிராசைக கர்மனே. கிராக அப்படின்னா முதலை, அதாவது மகாமோகம்னா ஒரு மிகப்பெரிய அறியாமை. இந்த முதலை வந்து விழுங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த விழுங்கினா மட்டும்தான் நமக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும். அந்த அஞ்ஞானம் விழுங்கப்பட வேண்டும். அப்போ அப்படிதான் இங்கே குருவானவர் வந்து நம்முடைய அறியாமையை விழுங்கி அந்த அறிவை காட்டி கொடுக்கிறார் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல வர்றார். அதாவது முதலையின் வாயில சிக்கி சின்ன பின்னமாகின்ற மனிதர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயமாகவும் பார்க்கலாம், அஜ்ஞானத்தை நீக்கக்கூடியவராகவும் பார்க்கலாம். இங்க பொருளை வந்து நம்ம இப்படியும் புரிஞ்சுக்கலாம். அப்ப எப்படி இதை நம்ம பொருள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஆதிசங்கரின் திருவடி தாமரையில் பிறந்தவனை போல, அதாவது அவருடைய பரம்பரையில் வந்திருக்கிற நான், ஏன்னா இங்க குரு சிஷ்ய பரம்பரை இருக்கு இல்லையா, அப்ப நம்ம வந்து ஆதிசங்கரனுடைய வழியில வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றாரு. அவருடைய திருவடி தாமரையில் நான் பிறந்திருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றாரு. ஏன்னா குரு சிஷ்ய பரம்பரைங்கிறது வாழையடி வாழையா வருது. அப்ப அவருடைய பரம்பரையிலே வருகின்ற நான், அவர் எப்படி இருக்காரு, ஆனந்த ஸ்வரூபமான ஸ்ரீமத் சங்கரானந்த குரு. எப்பொழுதுமே அவர் ஆனந்தமா இருக்காரு. அப்படிப்பட்ட அந்த சங்கரானந்த குருவுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் அப்படிங்கிறாரு. அப்படி சொன்னவர் அடுத்தது என்ன சொல்றாருன்னா, இயல்பாகவே இந்த ஜீவர்களிடத்துல அறியாமை அப்படிங்கிற ஒரு மகாமோகம் இருக்கு. அதாவது படைக்கப்பட்ட ஜீவராசிகளிடத்துல அஞ்ஞானம் இருக்கு, அறியாமை இருக்கு. ஏன்னா தன்னை யார் என்று தெரியல, இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு புரியல, அப்புறம் என்னையும் இந்த உலகத்தையும் உண்டாக்கிய இறைவன் யார் என்று தெரியல. அப்போ இப்படி இருக்கிற இந்த அறியாமை இருக்கு இல்லையா, ஒரு அறியாமை நிலையில் இருக்கின்ற அந்த முதலையின் வாயில் சிக்கி இருக்கின்ற, அதாவது விடாப்பிடியா ஒரு முதலை வந்து ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிச்சு அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் முதலைக்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்க முடியாது இல்லையா. ஏன்னா முதலை வாயில் அகப்பட்டவன் விடுபடுறது கஷ்டம், ஏன்னா அதனுடைய கடினமான பல்லும் அதனுடைய பலமும் அவ்வளவுதான், சிக்கிட்டா சிக்கிட்டது தான். யானையே சிக்கிக்கிட்டாலும் முதலையின் வாயிலிருந்து அவ்வளோ சீக்கிரம் விடுவிச்சிக்க முடியாது, ஏன்னா யானையே பிடிச்சி இழுத்துரும் முதல, அவ்வளோ பலம் அதுக்கு, தண்ணியிலிருந்து அவ்வளோ பலம். அப்போ அப்படி ஒரு முதலையை பற்றி பேசுகிறாருங்க. கிராக அப்படின்னா முதலை, கிராசானா விழுங்குதல், இந்த வார்த்தை ரெண்டும் கிட்டத்தட்ட பக்க பக்கமாக இருக்கும். அப்போ இங்கே வந்து கிராக அப்படிங்கிற முதலை பிடித்து விட்டால் அது விடாது, அவ்வளோ சீக்கிரம் விடாது. அப்போ அந்த முதலையின் பிடியில் அகப்பட்டு கொண்டவர்கள் யாரு, நம்மை போன்ற அஞ்ஞானிகள். அப்போ அந்த முதலைங்கிறது என்ன, இந்த உலகம் என்ற அறியாமை தோற்றம். இந்த உலகம் என்ற அறியாமை தோற்றத்திலே நம்மை போன்ற அகப்பட்டு கொண்டவர்களை யார் விடுவிக்கணும், அதுக்கு ஒருத்தர் வரணும், அவர் வந்து அந்த முதலையை வெட்டி வீழ்த்தி அந்த முதலையின் வாயில் அகப்பட்டு கொண்ட நம்மை விடுவிக்க வேண்டும். அப்படி ஒரு விடுதலை கொடுக்கக்கூடியவர் யாராக இருக்க முடியும், அவர் தான் குரு. அந்த குரு தான் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை இங்கே குரு வணக்கத்திலேயே முதல்ல புரிய வைக்கிறார். ஏன்னா அந்த அறியாமை என்ற முதலையின் வாயில் சிக்கியவர்களை தனது ஞானம் என்ற வாளால் வெட்டி வீழ்த்துகின்ற வல்லமை உடையவராகிய என்னுடைய குருவுக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறது தான் இந்த முதல் ஸ்லோகத்தில் பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். நம ஸ்ரீ சங்கரானந்த குரு பாதாம்பு ஜன்மனே சவிலாச மகாமோக கிராக கிராசைக கர்மனே. அப்போ இங்கே முதலையின் வாயில் அகப்பட்டு கொண்ட அறியாமையில் திளைத்திருக்கின்ற நம்மை ஞானம் என்ற வாளால் வெட்டி விடுவிக்கின்ற ஒரு குரு நமக்கு இருக்கின்றார், அவருக்கு நான் வந்தனம் செய்கின்றேன், வணக்கம் செய்கின்றேன் என்று இந்த முதல் செயலை அருமையாக அமைச்சிருக்கார் இங்கே சுவாமி வித்யாரண்யர். அப்போ இந்த மாதிரி ஒரு அருமையான நிலைப்பாட்டில் முதல் ஸ்லோகத்தை முடிக்கிறார். இங்கே வந்து இதை நம்ம ஒரு சாதாரண மங்கள ஸ்லோகமாக பார்த்துடக்கூடாது, ஏன்னா இதில் வந்து வித்யாரண்யர் வந்து தன்னுடைய குருவை வந்து ஒரு அதிசய மனிதராக பார்க்கல, அந்த குருவினுடைய காரியம் என்ன அப்படிங்கிறத இங்கே சுட்டி காட்டுறார். இப்போ நம்ம வந்து சாதாரணமாக ஒரு குரு ஸ்துதி பாடிட்டு அப்படியே கடந்து போயிடக்கூடாது. குரு ஸ்துதிங்கிறது வந்து குருவை பெருமைப்படுத்துவதாக மட்டும் இருக்காமல் அந்த குரு ஸ்துதியில வந்து என்ன இருக்கு, உண்மையிலேயே இங்க என்ன சொல்ல வர்றார் குருவை பற்றி அப்படின்னா, அதாவது குருவினுடைய காரியம் என்ன அப்படிங்கிறத இங்க அறிவுறுத்துறார். பாருங்களேன், முதலையின் வாயில சிக்கிக்கிட்டு இருக்கிறவனை விடுவிக்கணும்னா அதுக்கு முதலையை விட பலம் பொருந்திய ஒருத்தன் வரணும், அவனிடத்துல ஏதோ ஒரு ஆயுதம் இருக்கணும், அந்த ஆயுதத்தால் அவன் அந்த முதலைய போராடி வெட்டி வீழ்த்தும் போதுதான் அந்த முதலையின் பிடியிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும். அப்ப அப்படி இங்க வந்து குரு எப்படி இருக்காருன்னா, மகா மோக நாசகாரகன், அதாவது நம்முடைய மோகத்தை நீக்கக்கூடியவர், நாச செய்கின்றவர், அழிக்கக்கூடியவர், அப்படிதான் இங்க பார்க்கணும் குருவை. ஏன்னா குருவனுடைய காரியமே வந்து மோக நாசகன் தான் பார்க்கணும், மோகத்தை நீக்குகின்றவர், அறியாமையை போக்குகின்றவர் தான் குரு. ஏன்னா குரு அப்படிங்கிற வார்த்தையை வந்து நீங்க பொருள் பிரிச்சுக்கினாலும் அப்படிதான், இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு செல்பவர், அறியாமை என்ற இருளிலிருந்து அறிவு ஒளிக்கு அழைத்து செல்பவர் தான் குரு. அதனால இங்க முதல்ல குரு வணக்கம் இங்க நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த குரு வணக்கத்தில் குருவினுடைய காரியம் என்ன என்பதையும் இங்கே பார்க்குறோம். குருவினுடைய காரியம் என்ன, அறியாமையை போக்குபவர் குரு, அப்படி புரிஞ்சுக்கணும். ஏன்னா குருன்னா ஏதோ ஒன்று மற்ற விஷயமா பார்க்கக்கூடாது. நிறைய பேர் குருனுடைய வேல்யூ தெரியறதில்ல, அதாவது குருன்னா என்னன்னு நிறைய பேருக்கு புரியறதில்ல. இப்போ நிறைய பேர் குருன்னா என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, அந்த குரு மூலமாக நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா, அந்த குருவை போய் பார்த்தா அவர் ஏதாவது மந்திர வித்தியை காட்டி நமக்கு ஏதாவது மாங்காய் பறித்து கொடுப்பாரா அப்படின்னு பார்க்குறாங்க. பெரிய பெரிய குருமார்கள் இடத்துல போய் எனக்கு குழந்தையே பிறக்கிறது இல்லை, எப்படியாவது குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு வழியை சொல்லுங்கன்னா அவர் எப்படி வழி சொல்லுவார். அதே மாதிரி எனக்கு பணமே இல்லை, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஏதாவது பணத்தை கொடுங்கன்ட்டு குரு கிட்ட போய் கேட்டால் அவர் எப்படி பணத்தை கொடுப்பாரு. குருவே வந்து எல்லாத்தையும் திறந்துட்டு இருக்காரு, அவருக்கு எதுவுமே தேவையில்லைன்னு என்று குரு இருக்காரு. அந்த குரு கிட்ட போய் குழந்தை பாக்கியம் கொடு, பொருளாதார வளத்தை மேம்படுத்தி கொடு, என்னுடைய நோயை போக்கி விடு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தா எவ்வளோ ஒரு அஜ்ஞானம். அப்போ இதே மாதிரி குரு கிட்ட போய் கேட்கக்கூடாது. ஏன்னா குரு அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, நம்முடைய அறியாமையை போக்குகின்றவர் குரு. அப்போ அவரிடத்துல போய் நம்ம இடத்துல இந்த மாதிரி புரிதல் இல்லாமல் இருக்கிற தன்மையை போக்கிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்க்கணும். அதுதான் இந்த முதல் ஸ்லோகம் வந்து சாதாரணமாக நம்ம கடந்து போயிட முடியாது. ஏன்னா வித்யாரண்யர் வந்து எல்லாரும் போற்றுற மாதிரி குருவை வந்து அப்படி சாதாரணமான ஒரு புகழ்ச்சி ஆரவாரம் செய்யவே இல்லை. இங்க வித்யாரண்யர் வந்து குருவை எல்லாரும் புகழ்ற மாதிரி இங்க புகழல. அடுத்த லைன்ல சொல்றாரு பாருங்க, சவிலாச மகாமோக கிராக கிராசைக கர்மனே. அப்போ அவருடைய செயல் எப்படி இருக்கிறது என்றால், அறியாமையை போக்குகின்ற, நம்மை பிடித்து கொண்டிருக்கின்ற அஜ்ஞானத்தை நீக்குகின்ற மோகநாசகன், மோகத்தை போக்குகின்றவன் என்று சொல்றார். மகாமோக கிராக, மிக விடாப்பிடியாக பிடித்து கொண்டிருக்கின்ற அறியாமை, சாதாரண பிடி கூட இல்லை. ஒரு முதலையின் வாயில் அகப்பட்டு கொண்டா எப்படி தப்பிக்கவே முடியாதோ, அந்த முதலை பிடித்து கொண்டால் எப்படி விடாப்பிடியாக பிடித்து கொள்ளுமோ, அப்படி இந்த உலகம் நம்மை விடாப்பிடியாக பிடித்து கொண்டிருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட விடாப்பிடியிலிருந்து விடுவிக்க ஒருவன் வர வேண்டும். அப்படி ஒருவன் வந்தால்தான் நாம் விடுதலை பெற முடியும். அப்ப அப்படி ஒருவன் விடுவிக்க கூடியவன் யார் என்றால் அவர்தான் குரு. அப்ப அப்படிப்பட்ட மகா குரு அவர் எப்படி மோகநாசகன், நம்முடைய அறியாமையை போக்குகின்றவர் என்று சொல்றார். மோகம்னா இங்க அறியாமை. அப்ப வந்து அந்த அறியாமையை போக்குனா நமக்கு என்னென்ன கிடைச்சிடும், நம்முடைய சுயம் வெளிப்பட்டுடும், அறிவு பிரகாசிக்கும். அப்ப இந்த மாதிரி செய்யக்கூடிய நிலையை யார் உருவாக்குறாரோ அவர் குரு என்று நம்ம பார்க்கும்போது, அப்படிப்பட்ட குருவனுடைய செயல் என்னவா இருக்க வேண்டும் யோசனை பண்ணி பாருங்களேன். குருனா என்ன பண்ணணும், வாருங்கள் குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை கொடுக்கிறேன், வாருங்கள் செல்வம் இல்லாதவர்களெல்லாம் செல்வம் கொடுக்கிறேன், வாருங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ வாங்க எல்லாம் வாங்கிட்டு போங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்கிறவர் குருவானா, அவர் குருவே கிடையாது. அவர் ஏதோ இந்த வித்தக்காரன்னு சொல்லலாம், ஏதோ வித்தை காட்டிக்கிட்டு மக்களை ஏமாத்தி காசு பண்ணிட்டு இருக்கிறவர் தான் அப்படியெல்லாம் இருக்காங்க. ஆனா இங்க இவர் வந்து ஒரு வார்த்தை அருமையா ஹைலைட் பண்றாரு பாருங்க. இங்க இந்த இடத்துல கிராசைக்க கர்மனே அப்படின்னா ஏக்க கர்மனே அப்படின்னு அந்த இடத்துல அர்த்தம். கிராச அப்படின்னா இந்த விழுங்குது, அப்படி அறியாமையை விழுங்குகின்ற ஒரே வேலையை செய்யக்கூடியவர் அவர். அவர் யாருன்னா ஏக்க கர்மம், ஒரே கர்மம். அப்ப குருவின் இடத்துல ஒரே ஒரு செயல் தாங்க இருக்கும். குருன்னா அவர் என்ன செயல் செய்வார் அப்படின்னா, அஞ்ஞானத்தை நீக்குவார், அறியாமையை போக்குவார். அவரது மட்டும்தான் அவரால் செய்ய முடியும். அவர் மேஜிசியன் கிடையாது, அவர் வித்தையெல்லாம் காட்ட முடியாது, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை தர முடியாது, சொத்து இல்லாதவர்களுக்கு சொத்து கொடுக்க முடியாது, பணம் இல்லாதவர்களுக்கு பணம் தர முடியாது. அப்ப குருவனுடைய ஒரே வேலை என்ன அப்படின்னா, அறியாமையை போக்குவது மட்டும்தான் குருவின் செயல். ஏன்னா குரு வந்து இந்த உலகத்தை மாற்றுவது கிடையாது, மற்றவருடைய அனுபவங்களையும் அவர் மாற்றுவது கிடையாது, மற்றவருடைய மனதை கூட அவர் சீரமைப்பது கிடையாது. ஒருவனுடைய அறியாமையை முழுவதுமாக அகற்றுவது மட்டுமே அவரது அரிய செயல் என்பதாக நாம் இங்க பார்க்கணும். ஒருவனுடைய அறியாமையை அகற்றுவது மட்டும்தான் குருவினுடைய அரிய செயல். அப்படிப்பட்டவர்தான் குரு, அவர்தான் சத்குரு. ஏன்னா அந்த குரு மட்டும்தான் சத்தை காட்டி கொடுப்பார். சத்துன்னா என்ன, இருப்பு, இருப்பை காட்டி கொடுப்பார். எது இருக்கிறதோ அது மட்டும்தான் உண்மை. அப்ப அதுதான் பிரம்மம். அப்ப பிரம்மம் சத்தியம். அப்ப எந்த ஒரு குரு தன்னுடைய உண்மை நிலைய, நான் எதற்காக வந்திருக்கிறோம், நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரே கர்மம், ஏக்க கர்மனாக ஒரே காரியத்தை செய்வார். அந்த எது என்ன காரியம் என்றால், மற்றவர்களுடைய அறியாமையை போக்குவது மட்டும்தான் அவர் செய்கின்ற ஒரே செயல். அப்படி செய்வதனால் என்ன நடக்கும், அறிவு பிரகாசிக்கும், சாதகனுக்கு அறிவு பிரகாசிக்கும், அவரை நாடி வந்த சாதகனுக்கு சுயம் வெளிப்படும். அப்ப இதுதான் இங்க சாஸ்திரத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதை தான் இங்க அத்வைத வேதாந்தம் சொல்ல வருது, அதை தான் குருமார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு குருவாகிய என்னுடைய சங்கரானந்த குருவை நான் வணங்குகின்றேன் என்று முதல் மந்திரத்திலே குருவை வந்து போற்றுவது மட்டுமல்ல, அவருடைய பணி எப்படிப்பட்டது என்று அவருடைய செயலையும் கர்மத்தையும் காட்டி கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு மகா ஞானியாக வித்யாரண்யர் விளங்குகின்றார் என்று நாம் இங்க பார்க்கிறோம். அப்ப நாம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும், இப்ப நம்மை போன்ற சாதகர்களுக்கு என்ன உபதேச குறிப்பு இந்த இடத்துல நம்ம புரியணும் அப்படின்னா, பஞ்சதசி படிப்பதற்கான சரியான மனநிலையில நம்ம இந்த வகுப்புக்கு வரணும். இந்த விஷயங்களை கேட்டா இது ஏதோ நம்ம தகவல்களை பெற்றுக்கொள்வோம், இப்ப பஞ்சதசி நூலை படிக்கிறதுனால நமக்கு பல விஷயங்கள் புரிய வந்துடும் போல் இருக்கு அப்படின்னு நினைக்க கூடாது. இந்த பஞ்சதசி நூலை படிக்கிறதுனால நம்முடைய அறியாமை அகந்தை அழிந்துவிடும். நம்ம இடத்துல தவறாக ஏற்றி வைத்து கொண்டிருக்கிற அறியாமையும் ஆணவமும் இந்த இடத்துல அழிந்து போகும். அதுதான் இந்த நூல் நமக்கு செய்ய போகுது. அப்ப இந்த நூல் மூலமா நமக்கு என்ன புரிய வரும், எல்லாம் அறிந்தவன் அப்படிங்கிற ஈகோ வந்து முதல்ல கலைஞ்சிடும். அந்த அகங்கார உணர்வு தான் நமக்கு வந்து நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இறைவன் யார் என்று தெரிந்து கொள்ள தடையாக இருக்கு. அப்ப அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும், குருவின் இடத்துல பணியணும், அதாவது குருவிடத்துல நம்ம போய் நம்மளை ஒப்படைக்கணும். அப்ப அந்த குரு பக்தி இருக்கு இல்லையா, குரு பக்திங்கிறது எப்படின்னா, இப்ப நம்ம சினிமாவில் காட்டுற மாதிரியோ அல்லது வேற எங்கேயோ சொல்லி கொடுத்த மாதிரியோ போய் அப்படியே அவர் காலை பிடிச்சிக்கிட்டு கட்டி அழுதுகிட்டு இருக்கிறது இல்ல, உண்மையான அன்பு, அதாவது குருவின் இடத்துல காட்டுகின்ற அன்பு தான் இங்க குரு பக்தி. அதாவது குரு பக்தி அப்படின்னா, நம்ம நம்முடைய அஜ்ஞானத்தை போக்கி நம்முடைய சுயத்தை காட்டி கொடுக்குற குருவின் இடத்துல உண்மையான அன்பு இருந்தா போதும். நாம வந்து இந்த முகஸ்துதி பண்றதோ, இப்ப ஒருத்தர்கிட்ட போய் பேசும்போது முகஸ்துதி பண்றாங்க இல்லையா, அருமைங்க நீங்க மட்டும் அதை சொல்லலன்னா இப்படி நடந்தே இருக்காது, உங்களுடைய திறமையே தனி, அப்படி இப்படின்னு அவரை பாராட்டுவாங்க, அப்படியே அவங்களை தூக்கி விடுவாங்க. அதை கண்டு மயக்கம் அடைவாங்க இல்லையா நிறைய பேர், ஆஹா அருமையா பேசுறாரு, நம்மளை தூக்கி கொண்டாடுறாரு அப்படின்னு அப்படியே ஒரு ஈகோ அவர்கிட்ட வந்து வெளிப்படும், அந்த புகழ்ச்சியை கண்டு மயங்குவாங்க இல்லையா. ஆனா குரு பக்தியில வந்து நீங்க இந்த மாதிரி புகழ்ச்சி எல்லாம் காட்டுறனால குரு மயங்க மாட்டார், ஏன்னா குருவுக்கு தெரியும், ஏன்னா இந்த உலகமே தோற்றம்னு தெரியறதுனால சினிமா படத்துல என்ன டைலாக் வேணா வரலாம், எப்படி வேணா மக்கள் இருக்கலாம், அவங்கவுங்க மனோபாவம் மாறலாம், இது எல்லாம் மாற்றத்துக்கு உட்பட்டது என்பதை நன்கு அறிந்து கொண்டவர் தான் குரு என்பதனால, குருவின் இடத்துல எப்பொழுதுமே நான் எல்லாம் அறிந்தவன்கிற அகங்காரம் இருக்கவே இருக்காது. ஏன்னா குரு பொறுத்த வரைக்கும் எப்படி நிறை குடமா இருக்கிறதுனால தழும்பாது, குருவின் இடத்துல வந்து ஞானம் வந்து நிறைந்து இருப்பதனால அவரிடத்துல அந்த ஞானம் வந்து தழும்பவே தழும்பாது. ஆனா குறை குடம் கூத்தாடும் இல்லையா, குறை குடம் கூத்தாடும் அப்படின்னா கொஞ்சோண்டு தண்ணி வச்சுக்கிட்டு நீங்க அரை குடத்திலயோ முக்கால் குடத்திலயோ தண்ணி எடுத்துட்டு போனீங்கன்னா அது என்ன ஆகும், சதக்கு பதுக்கு சதக்கு பதுக்குன்னு தழும்பி வெளியே தண்ணி எல்லாம் தெரிக்கும். அப்ப அது மாதிரி அறகுறை குருமார்கள் தான் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, உண்மை குரு வந்து அமைதியா இருப்பாங்க, அவங்க கிட்ட வந்து அணுகுனீங்கன்னா அவங்களுடைய அஜ்ஞானத்தை போக்கி விடுவாங்க, வேற ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, வேற ஒன்றும் அவங்களால செய்ய முடியாது. மந்திரத்தின் மூலமா மாங்காய் பறிச்சு கொடுக்க மாட்டாங்க, அப்புறம் மந்திரத்தின் மூலமா உங்களுக்கு சொத்து வரவழைச்சு கொடுக்க மாட்டாங்க, இதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க, அவங்க வந்து உங்களுடைய அறியாமையை மட்டும் போக்குவாங்க, அப்படிப்பட்டவங்க தான் உண்மையான குரு. அப்போ இங்க இந்த வித்யாரண்யருடைய குரு வந்து மோகம் என்கின்ற நாசப்பாதையை நோக்கி தெரியாம நம்ம போறோம் இல்லையா, அதிலிருந்து நம்மை விடுவிக்கிறார், அந்த மோக நாசகாரகனா குரு மாறுறார், நம்முடைய அறியாமையை போக்கக்கூடியவராக மாறி நம்முடைய உண்மை சுரூபமாகிய அறிவை காட்டி கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட குருவினிடத்துல அன்பு செலுத்த வேண்டும், பக்தி செலுத்த வேண்டும், அதுதான் இங்க குரு பக்தி. அதை வந்து இங்க வித்யாரண்யர் முதல் பாடல்ல வெளிப்படுத்தி விட்டார் என்று நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப நம்ம இதை வந்து இந்த குரு பக்தியினுடைய நோக்கம் என்ன, அறியாமையை போக்குவது. அப்ப குரு என்ன கொடுக்கிறார், ஒன்னும் கொடுக்கறது கிடையாது, அறியாமையை மட்டும் போக்குகிறார். அப்படி போக்குறதுனால என்ன நடக்குது, தானாவே நாம அறிவு தாங்கிறது தெரிய வருது. குரு கிட்ட இருந்து எதையும் நம்ம வாங்கவே முடியாது, குரு கிட்ட இருந்து எதையும் வாங்கறதுக்கு அங்க என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை. அவரு கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட என்ன இருக்கு, அவரே எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்காரு. அப்ப அவரு அவரா இருக்கார், ஆனா அவரிடத்துல போய் நம்ம சரணடையும் போது நம்முடைய அஜ்ஞானத்தை மட்டும் நீக்கி விடுவார், நீக்கி விட்ட பிறகு நாம யாரா இருப்போம், அந்த அறிவா பிரகாசிப்போம், அவ்வளவுதான், நம்முடைய சுயத்தை காட்டி கொடுத்துருவார். இதுதான் குரு என்பதனுடைய உண்மை நிலை என்பதை இங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று முதல் பாடலில இவ்வளவு அருமையா விளக்கம் கொடுக்கிறார். அப்படிதான் இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கு, அதை நீங்க புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இப்போ இந்த முதல் பாடலுக்கு நான் இவ்வளவு விளக்கம் ஏன் கொடுக்குறேன்னா, அந்த குரு பக்தி இல்லாம, குருவின் இடத்துல அன்பு இல்லாம ஞானம் வராது. அப்ப அதுக்காக நான் இந்த முதல்ல விளக்கம் கொடுக்குறேன். அடுத்த இரண்டாவது ஸ்லோகம், தத் பாதாம் ப்ருஹத்வந்த்வாம் சிவா நிர்மல சேதசாம் சுகபோதாய தத்வஸ்ய விவேகோ அயம் விதீயதே. இந்த பாடல், இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, தத் பாதாம் ப்ருஹத், தத்துனா அவருடைய அந்த குருவினுடைய திருவடி தாமரைகள், பாதாம் ப்ருஹத் த்வந்த்வா அதாவது இரண்டு இரண்டு தாமரை பாதங்கள், அதாவது குருவினுடைய இரு தாமரை திருவடிகளை சேவை செய்வதினாலே பணிவதினாலே தூய்மையடைந்த மனமுடையவர்கள், அந்த சேவை செய்வதினால் நமக்கு என்னாகும், மன தூய்மை உண்டாகும். அப்ப குருவின் திருவடி தாமரைகளுக்கு சேவை செய்வதன் மூலமாக மன தூய்மை உண்டாகி மகத்தான உண்மையை எளிதாகவும் இனிமையாகவும் உணர்வதற்கான ஒரு உயரிய தத்துவ விவேகம் இங்கு இவரால் அருளப்படுகிறது, வித்யாரண்யரால் அருளப்படுகிறது. சுகபோதாய தத்வசிய விவேகோ அயம் விதீயதே, அதான் இங்க சொல்ல வராரு. தத் பாதாம் பிருகத் துவந்த்வா சேவா நிர்மல சேத்தசாம் சுகபோதாய தத்வசிய விவேகோ அயம் விதீயதே. அப்ப என்ன இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ குருவின் திருவடி தாமரைகளை சேவை செய்வதன் மூலம், அதாவது குருவை தொழுவதினாலே, குருவை பணிவதினாலே, எப்படிப்பட்ட பணிவு, குருவினுடைய பாதத்தை சேவிப்பதினாலே, அவருடைய திருவடி தாமரைகள், அதுவும் இரண்டு, துவந்தா அப்படின்னா இரண்டு இருக்குது, அந்த இரண்டு திருவடி தாமரைகளை மானசீகமாக நம்ம பணிந்தால் கூட போதும், தொற்றுதான் பணியணுங்கிறது இல்லை. அதாவது குருவை வந்து ஏன் அப்படி நாம் வந்து போற்ற வேண்டியதா இருக்கு, அவருடைய திருவடி தாமரைகளை வந்து தொழ வேண்டியதா இருக்கு அப்படின்னா, பணிவுக்காக. அதாவது இப்போ நம்ம கேட்கலாம், என்னங்க குரு வந்து பாதத்தை தொட்டுதான் வணங்கணுமா, அவர் அப்படி கட்டி பிடிச்சி வணங்கக்கூடாதா, அவர் தோல் மேலே கை போட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்க கூடாதா அப்படின்னா, வச்சுக்கலாம். குரு வந்து எந்த ஒரு ஈகோவும் இல்லாதவர் தானே, குரு கிட்ட போய் நீங்கள் கட்டி பிடிக்கலாம், குரு கிட்ட போய் அவருடைய கழுத்து மேலே தோல் மேலேயே கையை போட்டு ஃப்ரெண்டு மாதிரி அவர்கிட்ட பழகலாம், அப்படி தான் குரு இருப்பாங்க. ஆனால் ஏன் குருவினுடைய பாதத்தை தொட வேண்டும், பாதத்தை தொழ வேண்டும் என்று பெரியவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போதான் பணிவு வரும்போது நம்முடைய அகங்காரம் போய் அவர் சொல்கிறத நம்ம கேட்போம். இப்போ நீங்கள் வந்து எப்பயுமே ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்டு மாதிரி குரு கிட்ட பழகினீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா, அவர் கொடுக்கக்கூடிய சப்ஜெக்டை உள்வாங்க மாட்டீங்க. இதுக்கு உதாரணம் யாருன்னா, பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ணனும் அர்ஜுனனும் தான். இப்போ பகவத்கீதையில் வந்து அர்ஜுனனும் ஸ்ரீகிருஷ்ணனும் யாரு, ரெண்டு பேரும் நண்பர்கள் தானே. இப்போ ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்த வரைக்கும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் உபதேசம் கொடுக்கவே கிடையாது, அர்ஜுனனும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை குருவாக பார்க்கவே கிடையாது. ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக, ரெண்டு பேரும் தோல் மேலே தோல் போட்டுக்கிட்டு சின்ன பிள்ளைங்கிறது விளையாடிக்கிட்டு சாதாரணமாக வாழ்ந்தவங்க. ஆனால் இறுதியில் பாரத போர் மூடும் போது அந்த போரில் மனம் தடுமாறுகிறான் யார், அர்ஜுனன். அப்போ மனம் தடுமாறும் போது யார்கிட்ட போய் கேட்க முடியும், தனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட தானே கேட்க முடியும். அப்படி தான் கிருஷ்ணன் கிட்ட போய் கேட்குறான், நான் இந்த மாதிரி தடுமாறுறேன், நான் என்ன செய்யறதுன்னு புரியல, எல்லாமே என்னுடைய ரிலேஷன்ஷிப்பாக இருக்காங்க, என்னுடைய பெரியப்பா சித்தப்பா மாமா மச்சான் தாத்தா எல்லாருமே நிற்கிறாங்களே, நான் எப்படி அவர்களை கொல்லுவேன், அவர்களை கொன்று இந்த ராஜ்யத்தை நான் அடைவதனால நான் என்ன சுகம் காணப்போகிறேன்ட்டு அவன் வந்து கேட்கும்போது கூட உபதேசம் ஆரம்பிக்கல. ஆனால் கடைசியாக அவன் என்ன பண்ணுறான், எனக்கு ஒன்றுமே தோணல கண்ணா, நீ தான் எனக்கு கதி அப்படின்னு அவர்கிட்ட சரண்டரான் பார்த்தீங்களா. அர்ஜுனன் வந்து கடைசியாக தன்னுடைய நண்பன் என்று பார்க்காம, நீ தான் குரு மாதிரி இருந்தது எனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று குருவினுடைய பெருமையை புரிந்து கொண்ட மறு வினாடி கிருஷ்ணனிடத்திலே தன்னை ஒப்புவிக்கிறான் இல்லையா, சரண்டர் ஆகிறான் இல்லையா, அப்போதான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து பகவத்கீதை உபதேசிக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ பகவத்கீதையினுடைய உபதேசம் எங்கே தொடங்குது, போர்க்காலத்திலேயே போர் நடக்கிற இடத்துல அர்ஜுனனுடைய பணிவில் தொடங்குது. அப்போ அதுக்காகத்தான் இங்கே வந்து குருவிடத்தில் பணிவு வர வேண்டும். முதல்ல குருவினிடத்தில் பணிவு வந்தால்தான், குருவின் திருவடி தாமரைகளுக்கு சேவை செய்தால்தான் மன தூய்மை உண்டாகும். அப்போ மகத்தான உண்மை புரிய வரும், அது எளிமையாக மனதுக்கு உள்ளே போகும். ஆனால் நம்ம குரு கிட்ட ஃப்ரெண்டாக இருந்தோம்னா உள்ளே போகாது, ஏன்னா குருவை வந்து ரொம்ப க்ளோஸாக டச் பண்ணோம்னா அவரோட நம்ம நெருக்கமாக வேற சொந்த விஷயங்களை தான் பேசிகிட்டு இருப்போம் தவிரமா ஆத்ம ஞான விஷயங்களை பேச மாட்டோம், கேட்க மாட்டோம். அப்போ அப்படி போய் குருக்கிட்ட வந்து நிறைய பேர் பழக ஆரம்பித்து கடைசியில் ஞானத்தை விட்டு விடுவாங்க. ஆனால் குருவை பொறுத்த வரைக்கும் எப்படி பழகினாலும் அவர் பழகுவார், நண்பனாக பழகுவார், அல்லது இன்னும் எப்படி கீழே இறங்கி பழகணுமா அப்படியும் பழகுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள எந்த ஈகோவும் கிடையாது இல்லை, குரு பொறுத்த வரைக்கும் உயர்வு தாழ்வு பார்க்கறது கிடையாது. அதனால அவர் வந்து தன்னை எப்படி அணுகிறாங்களோ அப்படியே அவர் பிரதிபிம்பிப்பார். நான் சொல்லியிருக்கிறேன், நான் ஏற்கனவே உங்ககிட்ட எப்படி இதெல்லாம் ஓமானம் கொடுத்துருக்குறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் கண்ணாடி முன்னாடி சிரிச்சிங்கன்னா கண்ணாடியில் இருக்கிற உருவம் சிரிக்கும், கண்ணாடி முன்னாடி போய் நீங்கள் முறைச்சிங்கன்னா அந்த கண்ணாடியில் இருக்கிற உருவம் உங்களை பார்த்து முறைக்கும். அப்போ இது எப்படி அந்த ரிஃப்ளெக்ஷனில் நடக்குதோ அது மாதிரி குருவின் இடத்துலையும் நீங்கள் எப்படி பழகிறீங்களோ அப்படி அவர் பழகுவார். நீங்கள் நண்பனாக பழகினா நண்பனாக பழகுவார், சிஷியனாக பழகினா சிஷியனாக பழகுவார், நீங்கள் எப்படி அவர் அப்பா மகன் உறவில் பார்த்தீங்கன்னா அப்படி பழகுவார், எப்படி வேணால் அவரை நீங்கள் அணுகலாம். ஆனால் எல்லாத்துக்கும் வளைஞ்சி கொடுப்பார் குரு, அதுதான் குரு. அப்போ அப்படிப்பட்ட குருவை வந்து இவர் எப்படி இங்கே பார்க்குறாருன்னா, அவருடைய திருவடி தாமரைகளுக்கு சேவை செய்வதன் மூலமாக மனம் தூய்மை அடைந்து மகத்தான உண்மை எனக்கு எளிதாக விளங்கி இப்படிப்பட்ட உயரிய தத்துவ விவேகம் என்னால் அருளப்படுகிறது, வித்யாரண்யரால் இது கொடுக்கப்படுகிறது என்பதை இங்க அறிவுறுத்துறார் பாருங்க. பாதாம்பிருகத் துவந்த்வ சேவா நிர்மல சேத்தசாம் சுகபோதாய தத்வசிய விவேகோ அயம் விதீயதே. அப்போ அப்படிப்பட்ட ஒரு உயரிய ஞானம் தத்துவ விவேகம் அருளப்படுகிறது என்று இங்கு சொல்றார். அப்ப இங்க வந்து இவருடைய போதனை என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வித்யாரண்யர் வந்து ரொம்ப தெளிவுபடுத்துறார். இப்ப இந்த தத்துவ விவேகம் அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸியா எல்லோருக்கும் கிடைச்சிடாதுங்க, அப்படி எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய விஷயம் அல்ல. அப்ப யாருக்கு இது கொடுக்கணும், அப்படிப்பட்ட விஷயம் யாருக்கு கொடுக்கணும், நிர்மல சேத்தஸ் அப்படின்னா அகந்தையற்றவர்களுக்கு, ஆசையற்றவர்களுக்கு, அகங்காரம் குறைந்த தூய மனம் உடையவருக்கு. அதுதான் இங்க அவரு ஹைலைட் பண்றாரு. வித்யாரண்யர் எப்படி ஹைலைட் பண்றாருன்னா, நிர்மல சேத்தசாம், அதாவது மனதில எந்த களங்கமும் இல்லை, அகந்தை இல்லை, அப்படிப்பட்ட மனம். அப்படிப்பட்ட மனம் என்ன, அகந்தையற்ற மனம்னா அங்க என்ன மனதிடத்துல என்ன இருக்கும், பணிவு இருக்கும். ஏன்னா நம்ம இடத்துல வந்து அகங்காரத்தை அவ்வளவு சீக்கிரம் நம்ம இழக்க மாட்டோம். நம்ம மைண்ட் வந்து எப்பயுமே அகங்காரத்தை அவ்வளவு சீக்கிரம் இழப்பதற்கு ஒத்துக்கொள்ளாது. யார் இடத்துலயும் போய் பணிவு செய்வதற்கு ஒத்துக்காது, பணிஞ்சு போகிறதுக்கே மைண்ட் ஒத்துக்காது. இவனுக்கு போய் நம்ம அடி பண்ணிக்கணுமா, இவனுக்கு போய் நம்ம கை கட்டி வேலை செய்யணுமா, அப்படி இப்படின்னு பேசுவோம். ஆனா பட் இதே மைண்ட் என்ன பண்ணும், பணத்துக்காக வேணா என்ன வேணா அடிமை வாழ்க்கை வாழும், ஆனா வித்தைக்காக அந்த குருவின் இடத்துல போய் பணியாது. இப்போ அப்படிதானே போயிட்டு இருக்கு. இப்ப இன்றைக்கு மாடர்ன் கல்ச்சர்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, பெரிய பெரிய கம்பெனியில உத்தியோகத்துக்கு சேர்ந்துக்குவாங்க, அங்க வந்து பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு கீழே அடிமை வாழ்க்கை வாழ்வாங்க, கட்டுப்பட்டு அவங்க சொல்றதெல்லாம் செய்வாங்க. ஏன்னா பணம் வருது, மாசமான சம்பளம் வந்துருது. அப்ப அதுக்காக வந்து கட்டுப்பட்டு அவங்க சொல்ற கடுமையான வேலைகளை செய்வாங்க, அவங்க போடுற கட்டளைகளை மீற மாட்டாங்க. அப்ப அங்க வந்து தான் வாழ்வது அடிமை என்று தெரியாது, ஏன்னா அங்க பணம் வருது. ஆனா குருவினிடத்துல போய் வித்தைக்காக பணியும் போது மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது. இவருக்கு போய் நம்ம பணியணுமா, இவர் என்ன பெரிய ஆளா அப்படின்னு இங்க மைண்ட் வந்து பிளே பண்ணுது. அப்ப இந்த இடத்த வந்து இங்க வித்யாரண்யர் அதை புரிய வைக்கிறார். எப்படி புரிய வைக்கிறாருன்னா, இப்ப இந்த ஞானத்தை அறிந்து கொள்வதற்கான அதிகாரி எப்படி இருக்க வேண்டும், இந்த ஞானத்தை தெரிந்து கொள்வதற்கான அதிகாரி யார் என்றால், அவன் தத்துவ விவேகத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் உள்ளவனாக இருக்கணும். அப்படிப்பட்டவன் நிர்மல சேத்த சகந்த இல்லாதவனாக தூய மனம் உடையவனாக இருக்க வேண்டும். அப்ப அந்த தூயமான மனம் எப்படி வரும், குருவுக்கு சேவை செய்வதனாலே வரும். குருவுக்கு சேவை செய்வதனாலே, எப்படிப்பட்ட சேவை, பாத சேவையினாலே, அவருடைய பாத சேவையினால் வருகின்றது. அப்ப இங்க சேவை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தா, இது வந்து ஏதோ ஒரு உடலுக்கு செய்யற சேவை அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிக்க கூடாது. ஏன்னா காமனா வந்து நம்ம பாத சேவை அப்படிங்கும் போது நம்ம மைண்ட் என்ன சொல்லும், சரி குருவை போய் டெய்லி அவர் காலை கழுவி விட்டு தொடச்சி அவருக்கு பூவெல்லாம் வச்சு அப்படியே பணிவாக வணங்கிட்டே இருந்தோம்னா அதுதான் குரு சேவையா அப்படின்னா அந்த மாதிரி நம்ம கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. அதாவது குருவனுடைய பாதத்தில் நம்ம போய் பணியிறதுங்கிறது நம்முடைய அகங்காரத்தை இழப்பதற்கு, அவரை தொட்டு வணங்குவதனால, அவருடைய பாதத்தை நம்ம வணங்குவதனால நம்முடைய அகங்காரம் அங்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. அப்படி சமர்ப்பிக்கப்படும் போது நம்ம அங்கே மன தூய்மை தானே உண்டாயிடும். அகங்காரம் அற்ற மனம் வந்து தானாகவே தூய்மை அடைந்திருக்கும். அப்போ அவர் சொல்ற விஷயம் உள்ள போகும். அப்பதான் குரு வந்து உபதேசிக்க தொடங்குவார். அப்ப குரு உபதேசிக்கின்ற பொழுது அவருடைய உபதேசம் உள்ள வாங்க முடியும். அப்பதான் மைண்ட் வந்து அதை ஏத்துக்கும். அப்ப ஏத்துக்கும் போது அந்த குருவின் மேல இருக்கிற நம்பிக்கை ரொம்ப முக்கியம். ஸ்ரத்தை இருக்கணும் குருவின் இடத்துல. நம்பிக்கை சத்தாவான் லபத்தே ஞானம், அவர் சொல்லக்கூடிய சாஸ்திர விஷயங்கள்ல நம்பிக்கை வர வேண்டும். அதை சொல்லக்கூடிய குரு எப்படிப்பட்டவர் என்று அவரை பற்றி தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையில அந்த பாதையில நம்ம பயணம் பண்ண வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பாதையை நம்ம வந்து வெற்றி பெற முடியும். அப்போ இதை நம்ம நடைமுறைப்படுத்தினால் நமக்கு தானாகவே என்ன நடக்கும், ஞானம் கைகூடும். அப்ப இதைதான் இங்க வந்து வித்யாரண்யர் வெளிப்படுத்தும் போது சுகபோதாய அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றாரு. வித்யாரண்யருடைய தனித்துவமான ஒரு விஷயம், அதாவது சுகபோதாய அப்படின்னா மனதிலே நமக்கு என்ன தேவை, சுகம் தானே தேவை. நம்ம வந்து எதை நோக்கி எல்லோரும் ஓடுறோம், நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவை, இன்பம் தானே தேவை, சுகம் தானே தேவை. ஆனா அந்த சுகம் அந்த இன்பம் வந்து எங்க இருக்குன்னு தெரியாம தேடிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா. நம்ம வெளியே கிடைக்குமா, கிலோ எத்தனை ரூபாய் கிடைக்குங்க, சுகம் வந்து எத்தனை அமௌண்ட் சொல்றீங்க, 10 லட்சம் ரூபா கொடுத்தா வாங்கிக்கலாமா, 5 லட்சம் ரூபா கொடுத்தா வாங்கிக்கலாமா, இல்ல 5 கோடி கொடுத்தா வாங்கிக்கலாமானா, நீங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் சுகம் கிடைக்காது. சுகம்னா நமக்கு சந்தோஷம் ஆனந்தம், அது எப்படிங்க பணத்தினால பெற முடியும், அது பணத்தினால பெற முடியாது. ஏன்னா அது நம்முடைய சுயம் இல்லையா, நம்மிடத்துலயே இருக்கிற ஒரு விஷயத்த வெளியிருந்து நம்ம யார்கிட்ட பணம் கொடுத்து வாங்க முடியும். அது என்ன, காய்கறி கடையில கிடைக்கிற பொருளா, போய் ஒரு கிலோ இத்தனை ரேட்டு போட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்கு, அல்லது அது எவ்வளவோ விலை உயர்ந்த பொருள், இப்ப பெரிய பெரிய ஜுவல்லர்ஸ்ல எல்லாம் ஷாப்ல எல்லாம் வச்சு வைக்கிற மாதிரி தங்கம் வைரம் வைடூரியமா, அது பல கோடியை கொண்டு போய் கொடுத்து வாங்கிட்டு வரலாங்கிறதுக்கு அப்படி கூட வாங்க முடியாது. ஏன்னா அது நம்முடைய சுயமா இருக்கிறதுனால. அந்த சுகத்தை கொடுக்கக்கூடியவர் யார் தெரியுமா, நீங்க வெளியே போய் எவ்வளவு விலை கொடுத்தாலும் இது வாங்க முடியாது, ஆனா குருவின் இடத்துல கிடைச்சிடும். ஏன்னா குரு உங்களை காட்டி கொடுத்துருவார். உண்மையை காட்டி கொடுத்த மறு வினாடி அது உங்களுக்குள்ளதான் இருக்குதுங்கிறத வெளிப்பட ஆரம்பிச்சிடும். நீங்க வந்து ஏதோ குரு கிட்ட இருந்து வாங்கிட்டெல்லாம் வர வேண்டியதில்லை. குரு கிட்ட போய் எங்க எனக்கு சுகம் கொடுங்க, ஒரு 10 லட்சம் ரூபா தட்டுமா, உள்ள ஒரு 10 கோடி ரூபா தட்டுமா, எனக்கு சுகம் கொடுங்க அப்படின்னு கேட்டா குருவும் கொடுக்க முடியாது. அப்ப குரு என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய உண்மை நிலையை, உன்னுடைய அஜ்ஞானத்தை நான் நீக்கிவிட்டா போதும், நீ அந்த அறிவா தான் இருக்கிற, நீ அந்த சுகமா தான் இருக்கிற, நீ எப்பொழுதுமே சச்சிதானந்த பொருள் தான், நீ எப்பொழுதும் இருக்கிறாய், நீ சித்தாக அறிவாக இருந்து கொண்டே இருக்கிறாய், அது சாதாரண அறிவில்ல, ஆனந்தமாக இருக்கிறாய், சச்சித்து ஆனந்தமாக இருந்து கொண்டிருக்கிறாய், அப்படிப்பட்ட நீ சுகபோதம் உள்ளவன் என்று இங்க புரிய வைக்கிறாங்க இல்லையா. அதை தான் இங்கே இந்த வித்யாரண்யர் இங்க அருமையா சொல்றார், சுகபோதம் என்பது குருவின் மூலமாக கிடைக்கும். அப்ப அதே மாதிரி விவேகம்னா என்ன, விவேகம்னா எப்படி, விவேகம் அப்படிங்கிறது நம்ம எப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம், உலகியல் விவகாரங்கள்ல வர்றதா நினைச்சிட்டு இருக்கோம். இப்போ நம்ம போய் ஏதோ ஃபிசிக்ஸ் படிச்சுட்டா, கெமிஸ்ட்ரி படிச்சுட்டா நமக்கு ஒரு நாலேஜ் கிடைக்குது, அப்போ அதுதான் அறிவு போல் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனால் அப்படி வெளியிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய புற அறிவு பற்றி இங்கே சாஸ்திரம் பேசுவது கிடையாது. நம்மிடத்துல இருந்து மலர வேண்டிய கான்சியஸ்னஸை பற்றி இங்கே வேதாந்தம் பேசுவோம். அதாவது நீங்கள் புறத்திலிருந்து பெறக்கூடிய அறிவுக்கு பேர் நாலேஜ், நமக்கு உள்ளிருந்து மலரக்கூடிய அறிவுக்கு பேர் கான்சியஸ்னஸ், அது நம்மிடத்துல இருக்கிற சுயம் அது. அப்ப இங்க விவேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்முடைய சுயமாவே இருக்கிறதுனால, நம்மிடத்திலே இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்ன, சித்து. நாம சத்து, ஆனா அந்த சத்தின் இடத்துல எப்பொழுதும் சித்து இருந்துகிட்டே இருக்கும், சித்து இல்லாம இருக்காது. ஏன்னா சத்துங்கிற இருப்பே சித்தினால்தான் இருக்கிறது, அறிவினால்தான் இருக்கிறது. அப்ப அந்த சத்து சித்து அறியப்பட்டால் அங்க ஆனந்தம் கிடைக்கிறது இல்லையா, அதுக்கு தானே சச்சித் ஆனந்தம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சித்தா தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மிக பெரிய விஷயத்த யார் காட்டி கொடுப்பா, நீங்க தான் அந்த அறிவு, நீங்க தான் அந்த உணர்வு அப்படிங்கிறத யார் காட்டி கொடுப்பா, சத்குரு தான் காட்டி கொடுப்பார். ஏன்னா குரு வந்து அதற்காகத்தான் வருகிறார்கள், அறியாமையை போக்குவதற்காகத்தான் குரு வருகிறார்கள். நீ அறிவாகத்தானப்பா இருக்கிறாய், நீ அந்த சுயப்பிரகாச அறிவு தான், ஆனா நீ அறியாமையினால நீ உன்னை மனிதன் என்கிறாய், இந்த ஜாதிக்காரன் என்கிறாய், அல்லது இந்த படிப்பு படித்து விட்டேன் என்கிறாய், இப்படி மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களில் சிக்கிக்கொண்டு தடம் மாறி போகின்றாய், அதை வந்து புரிய வைப்பாங்க குரு. அப்ப குரு வந்து உண்மை என்ன, இங்கு எது வந்து உன் மீது ஏற்றி வைக்கப்பட்ட தோற்றம் அப்படிங்கிறத சுட்டி காட்டுவார். அப்படி சுட்டி காட்டும் போது இங்க பிரம்மம் தான் உண்மை, சத்தியமான இருப்பு தான் இருக்கு உண்மையிலேயே, அதுதான் நீ. ஆனால் இந்த உலகம் என்பது உன்னால் உண்டாக்கப்பட்ட தோற்றம் மாத்திரமே, அது பகல்ல தெரியும் உனக்கு உலகம், நைட்டு தூங்கும் போது மறைஞ்சிடும்பா. அப்ப எப்படி இது தோற்றம், மனசு இருந்தா தோன்றும், மனசு இல்லைன்னா மறைஞ்சிடும் அப்படிங்கிற அருமையான விஷயத்தை இந்த ரெண்டாவது செயலில் அழகா புரிய வைக்கிறார். இந்த ரெண்டாவது செயல் மீண்டும் பார்ப்போம். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இந்த மாதிரி செயல்கள்லாம் ஆழமா போகும், அப்புறம் கொஞ்சம் வேகமா போவோம். தத் பாதாம் பிருகத் துவந்த்வ சேவா நிர்மல சேத்தசம். தத் பாதாம் பிருகத்னா அவருடைய பாத கமலங்களை சேவை செய்வதன் மூலமாக தூய்மையான மனம் உண்டாகி சுகபோதாய தத்வசிய விவேகோ அயம் விதீயதே. என்னிடத்திலே இருக்கின்ற என்னுடைய சுயம்பிரகாச அறிவு ஒளி வெளிப்படும், என்னுடைய அஜ்ஞானம் மறைந்து அந்த தூய அறிவாக நான் பிரகாசிக்க முடியும். அது மட்டுமா, சுகம் என்கின்ற போதம் அப்படி கிடைக்கும், ஆனந்தம், ஆனந்தம் சதா, ஆனந்தம் சச்சிதானந்தம், அதுதான் இங்கே நம்ம இடத்துல இருக்கக்கூடிய நம்முடைய சுயம் என்று இங்கே இந்த இரண்டாவது பாடல்ல அருமையாக புரிய வைக்கிறார். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கிறோம், நமக்கான சாதனைகள் எப்படி இப்போ நம்ம இந்த பாடல் மூலமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே வந்து உங்கள் மனசை கேட்கணும். இப்போ நான் வந்து என்னுடைய மனசை நிர்மலமாக வச்சிருக்கேனா, இல்லை நான் அகந்தையில் ஆடிக்கிட்டு இருக்கிறேனா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் சுய விசாரம் கேள்வி கேட்கணும். இந்த பாடல் மூலமாக உங்களுக்கு ஒரு விசாரணை குறிப்பு நான் சொல்லித்தரேன். நான் எப்பயுமே இந்த பஞ்சதசி இப்போ எடுக்கிறதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு செயலுக்கும் விளக்கம் கொடுப்பேன், அந்த விளக்கத்துக்கான விரிவுரையில நீங்கள் என்ன செய்யணுங்கிறதையும் சொல்லி கொடுப்பேன், நீங்கள் அதை நடைமுறைப்படுத்திக்கிட்டே வரணும். அப்போ இந்த ரெண்டாவது செயலில் இப்போ நீங்கள் குருவின் இடத்துல பணிகின்ற பொழுது உங்களுடைய பணிவு என்ன, அகங்காரம் மறைந்து விடுகிறது, ஆணவம் குறைந்து விடுகிறது, அங்கு நீங்கள் உங்களை யாருன்னு காட்டி கொடுக்கின்ற தன்மை குருவின் மூலமாக பெற முடிகிறது. அப்போ அதை பெறுவதற்கு உங்களுடைய மன தூய்மை தேவைப்படுகிறது. அப்போ இங்கே உங்கள் மனம் வந்து நிர்மலமாக தூய்மையாக இருக்கிறதா, என்னிடத்துல ஆணவம் இல்லாமல் இருக்கிறதா என்பதை நீங்கள் சுயவிசாரம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் சுயவிசாரம் செய்யும் போது உங்களிடத்துல அகந்தை இருக்கிறது, அடிபணியும் தன்மை இல்லை, இவர் என்னமோ சொல்கிறாரு, நான் என்னமோ கேட்குறேன், டைம் பாஸ்க்கு வந்துட்டு போகிறேன், இது பண்ண தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது, இதெல்லாம் கூகுளில் போட்டாலே கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இந்த மாதிரி பாடத்துக்கு வந்தால் அகங்காரம் இன்னும் போல வெளியேறவே இல்லை அப்படின்னா என்ன நடக்கும், விவேகம் தூரத்தில் இருக்கும். விவேகம் வந்து எங்கேயோ பல கிலோமீட்டர் பல ஆயிரக்கணக்கான மைல் தூரத்தில் இருக்கும். அதை அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அடைய முடியாது. ஏன்னா விவேகம் என்பது உங்களுடைய சுயமாக இருக்கிறதுனால அது வெளிப்படணும்னா உங்ககிட்ட இருக்கிற அகங்காரம் வெளியேறினா தான் விவேகம் வெளிப்படும். அறியாமை என்கின்ற அகங்காரம் வெளியேறும் போது தான் அறிவு பிரகாசிக்கும். ஆனால் அறியாமை என்ற அகங்காரம் உங்களிடத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுடைய சுயம் வெளிப்படாது. அப்போ இந்த இடத்துல நாம் நம்மளை மாடிஃபை பண்ணிக்கணும், சேஞ்ச் பண்ணிக்கணும். எங்கே நம்ம தப்பு பண்ணுறோம், நம்ம எந்த இடத்துல ஆடிக்கிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் விடுவிச்சுக்கணும், நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த வித்யாரண்யர் வந்து சொல்லக்கூடிய இந்த உபதேசங்களை பணிவோட உள்வாங்கணும். அப்படி உள் வாங்கும்போது தான் நமக்கு உண்மையான குரு பக்தி உண்டாகும். அப்போ தான் நமக்கு பாடம் உள்ளே போகும், மைண்டு வந்து பியூரிஃபிகேஷன் நடக்கும், மன தூய்மை உண்டாகும். அப்போ இந்த சாஸ்திர ஞானம் வந்து நமக்கு பிரகாசிக்க தொடங்கும். அது நம்மிடத்துலேயே நம்முடைய சுயத்தை காட்டி கொடுக்கும். அப்போ இங்கே இந்த குரு கூறுகின்ற உபதேசங்களை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு அதனுடைய உண்மைப்படி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்முடைய மனசு வந்து ரொம்ப பியூராகி அப்படியே லேசாக மாறிடும். அப்படி மன தூய்மை உண்டான மறுவினாடி உங்களுக்கு ஞானம் தான் சுகபோதமாக மாறும். அந்த ஞானம் என்ன ஆயிடுதுன்னா உங்களுக்கு எப்பொழுதும் சதா ஆனந்தத்தை கொடுக்கின்ற போதம். போதம் அப்படின்னா என்ன, அது ஒரு ஆனந்தம் போத மாதிரி. அதாவது எப்படி அதை வார்த்தையில சொல்றதுன்னே சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட ஆத்ம போதம், நம்முடைய சுய அனுபவம் அது. அப்போ இங்க இந்த மாதிரி நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த நூலை நம்ம படித்தோம்னா நமக்கு என்னங்க பலன் கிடைக்கும். வித்யாரண்யர் சொல்லக்கூட இந்த குரு பக்தி மூலமா அல்லது இப்படி நம்ம வந்து குருவுக்கு சேவை செய்வதன் மூலமா குருவனுடைய பெருமையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த பாடத்தை படிக்கிறதுனால என்ன பலன், இந்த பஞ்சதசி நூலை படிக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா, இந்த நூல் வந்து உங்களுக்கு எந்த ஒரு புத்திசாலித்தனத்தையும் வளர்க்காது, ஆனால் உங்களிடம் இருக்கின்ற உண்மையான பணிவை வளர்த்திடும். நீங்கள் உண்மையான பணிவு என்னங்கிறது இங்கே புரிஞ்சுக்குவீங்க. அப்படி உங்களிடம் பணிவு இல்லாவிட்டாலும் அந்த பணிவு உண்டாகும். இந்த பாடங்களை கேட்க கேட்கவே அந்த பணிவு தானாக உண்டாகும். அந்த பணிவு உண்டாக உண்டாக உங்களுக்கு தூரமாக தெரிஞ்ச விவேகம் வந்து அப்படியே பக்கத்தில் வரும். இவ்வளவோ விஷயங்களை வந்து நீங்கள் புரிஞ்சிக்காமல் இருந்ததெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். அப்போ உங்களுடைய அஞ்ஞானம் மறைய ஆரம்பிக்கும். அப்போ உங்களுடைய அறிவு பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அப்போ இங்கே ஒரு கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு முதல்ல என்ன கொடுக்கணும், பணிவை தர வேண்டும். பணிவை தந்தால்தான் அது கல்வி. அதை தான் நம்ம ஏற்கனவே சாந்தோக்கிய உபநிஷத்தை எடுக்கும்போது கூட நான் அதை சொல்வேன், வித்யா ததாத்தி வினயம். அதாவது வினயம் அப்படிங்கிற ஒரு பணிவு தான் உண்மையான கல்வி மூலமா கிடைக்கும். ஆனால் நாம் இப்போ படிக்கிற கல்வியில பணிவு கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா பணிவு கிடைக்கிறது இல்லை. இப்போ நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் இல்லையா, ஜென்ரல் எஜுகேஷன்லாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்க போய் பாருங்களேன், டீச்சரையும் அடிக்கிறது, டீச்சர்கிட்டயே வந்து இன்டீசெண்டாக நடந்துக்கிறது, இப்படியே நிறைய பேர் இன்னைக்கு பார்க்குறோம். டீச்சரும் அடிக்கக்கூடாது அப்படின்னு சட்டங்களை வேற இன்னைக்கு போட்டாங்க. அப்போ அதனால் இன்னைக்கு ஆசிரியர்களும் மாணவர்களுடைய உறவு வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இன்றைக்கு இல்லை கல்வி திட்டத்தில். ஆனால் நம்முடைய குருகுல வாழ்க்கை அப்படி கிடையாது. முதல்ல குருவினிடத்தில் பணிவு, அந்த பணிவின் மூலமாக தான் நமக்கு உண்மையான ஞானம், அந்த ஞானத்தின் மூலமாக தான் நம்முடைய சுயம். அப்படி தான் இங்கே சாஸ்திரம் நம்ம வழி நடத்தி கொண்டு போயிட்டுருக்கு. இப்படி தான் சனாதன தர்மம் நம்ம பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இன்றைக்கு வரைக்கும் நிலைநிறுத்தி இருக்கு. ஆனால் இன்றைக்கு வந்து வேற்று மதத்தினராலும் துர்குணம் படைத்த மதியுடையவர்களாலும் நம்ம நாடு ஆளப்படுறதுனால இன்றைக்கு வந்து குரு பக்தினா என்னன்னு தெரியறதில்ல, கல்வினா என்னன்னு புரியறதில்ல, பணத்துக்காக எல்லாம் படிக்கிற மாதிரி போயிடுச்சு இன்னைக்கு. அப்படிதான் நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாம் டோட்டலாக ஃபெயிலியர் ஆகி கிடைக்குது. அப்போ இங்கே என்னன்னா, கல்வி என்றால் ஒருவனுக்கு பணிவை தர வேண்டும், அதற்கு பதிலாக ஆணவத்தை தந்தால் அதை கல்வி என்று கூற முடியாது. அப்போ அத்தகைய கல்வி முறைகள் எல்லாம் அவனது மனதிலே ஏற்றி வைத்து கொண்ட ஏராளமான அறியாமை எண்ணங்களையே உண்டாக்கி விடுகிறது என்று நாம் இந்த ஸ்லோகத்தில் புரிஞ்சிக்க முடியுது. அவர் சொல்ற ஸ்லோகத்தின் மூலமா பணிவு வராம இங்கு அறிவு வராது அப்படிங்கிறத இந்த இரண்டாவது ஸ்லோகத்துல புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது மூன்றாவது ஸ்லோகம். சப்த ஸ்பர்ச சாதயோ வேத்யா வைசித்ர ஜாக்கரே பிருத ததோ விபக்தா தத் சம்வித் ஐக்கிய ரூபியான வித்யதே. இந்த பாடல் இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா, சப்த ஸ்பர்ச சாதயோ வேத்யா வை சித்ரயா ஜாகரே பிருதக் ததோ விபக்தா தத்து சம்வித்து ஐக்கிய ரூபியான வித்யதே. அதாவது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, விழிப்பு நிலையில ஒளி ஸ்பர்சம் முதலான புலன் பொருள்கள் பல வகை தன்மையினால் தனித்தனியாக நம்மால் அறியப்படுகின்றது. ஆனால் இவைகள் வந்து வேறு வேறாக இருப்பது போல தோன்றினாலும் அவற்றையெல்லாம் அறியக்கூடிய அறிவு ஒன்று மட்டும்தான் இருக்கிறது. அந்த அறிவு வந்து பிரிந்து நிற்பதில்லை, அந்த அறிவு ஒன்றே ஒன்றுதான் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இங்கேயே ஆரம்பிச்சிட்டார். முதல் மூன்றாவது ஸ்லோகத்திலேயே தெளிவுபடுத்தார். சப்தா ஸ்பர்ச சாதயோ வேத்யா, அதாவது இங்க சப்தம் ஸ்பர்சம் அப்படிங்கிற ஒளி தொடு உணர்வு ஆகியவைகள் வேத்யான அறியப்படுபவைகள், அதாவது புலன்கள் மூலமா நமக்கு இது தெரியுது. இங்க ஒரு சப்தம் கேட்கிற காது வழியா ஒரு ஓசை கேட்கிறது, அப்புறம் ஏதோ ஒரு எறும்பு ஊறுது என்னுடைய தோல்ல அப்படின்னு என்னால அந்த ஸ்பர்சத்தை தொடு உணர்வாக உணரப்படுகிறது. அப்ப இது மாதிரி பலவேறு தன்மைகள்ல வை சித்ரியாத் அப்படின்னா பல்வகை தன்மையினாலே ஜாக்கரே எப்படின்னா ஜாக்கிரத் நிலையில விழிப்பு நிலையிலே விருத்தக் அப்படின்னா தனித்தனியாக ததக அதனால் இங்க வந்து என்ன நடக்குது, வேறுபட்டதாக நம்மால் புலன்கள் மூலமாக அறியப்பட்டாலும் அவையெல்லாம் அறியப்படுவதற்கு ஆதாரமாக ஒன்று இருக்குது, அதுதான் இங்க அறிவு. அப்ப அந்த அறிவு இல்லாவிட்டால் இங்க எதையுமே நீங்க அறிய முடியாது, ஏனென்றால் இருப்பது அந்த அறிவு மட்டும்தான். அந்த அறிவு ஒற்றை சுபாவம் உடையது, ஒரே ஒரு அறிவாகவே அது இருக்கிறது அப்படின்னு நீங்க இந்த பாடல்ல புரிய வைக்கிறார். அதாவது இங்க அத்வைத வேதாந்தத்துல அவர் அருமையா வித்யாரண்யர் நமக்கு என்ன புரிய வைக்க இந்த முதல் விசாரணையை தொடங்குறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நம்ம இடத்துல இந்த மனித உடல்ல புலன்கள் வந்து பல இருக்கலாம், அது கண்ணு காது மூக்கு நாக்கு அப்படின்ட்டு பல்வேறு புலன்கள் நம்ம இடத்துல இருக்குது, ஐந்து புலன்கள் இருக்கிறது. இப்ப இந்த ஐந்து புலன்களும் ஐந்து விதமான காரியங்களை செய்யுது, கண்களால் பார்க்கிறோம், காதுகளால் கேட்கிறோம், நாக்கினால் சுவைக்கிறோம், பேசுகிறோம், இப்படியெல்லாம் நம்ம பல காரியங்களை இந்த புலன்களை வைத்துக் கொண்டு செயலாற்றி கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த செயல் விளைவுகளால் நமக்கு அனுபவங்கள் கூட பலவாக இருக்கலாம், அனுபவங்களும் மாறலாம். ஏன்னா கண்கள் வழியாக காணுகின்ற காட்சியினுடைய அனுபவம் வேற, காது வழியாக கேட்கின்ற கேள்வி ஞானத்தினுடைய அனுபவம் வேற, நாக்கினால் சுவைக்கின்ற சுவை அனுபவம் வேற. அப்ப இங்க புலன்கள் மூலமாக அனுபவங்கள் கூட மாறுபடலாம், ஆனால் அவைகளுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கின்ற அறிவு சம்வித் ஒன்றே ஒன்றுதான், அதுதான் சம்வித்துங்கிறார். இங்க வித்யாரண்யர் வந்து இந்த செயல் அழகா சொல்றாரு, ததோ விபக்தா தத் சம்வித் ஐக்கிய ரூபியான வித்தியதே. அப்ப சம்வித் அப்படிங்கிற அந்த ஒரு அறிவு இருக்குல்லப்பா, அது ஒன்று இருப்பதினால்தான் உன்னால் பலவாக அறியப்படுகிறது, அந்த ஒன்று இல்லாவிட்டால் ஒன்றுமே உனக்கு இங்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை மூன்றாவது செயலியே அருமையா புரிய வைக்கிறார். அப்ப இங்க நம்ம வேறுபாடுகள் எல்லாம் என்ன, இந்த புலன்கள் தான் வேறுபாடுகளை உண்டாக்குது, கண்கள் வழியா காட்சியை உண்டாக்குது, காதுகள் வழியா கேள்வியை உண்டாக்குது, நாக்கின் வழியா ஒரு சுவையை உண்டாக்குது, வார்த்தைகளை உண்டாக்குது. ஆனால் இந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒளி ஸ்பர்சம் ரூபம் ரசம் கந்தம் ஆகியவைகளை அறியக்கூடிய அறிவு இல்லை என்றால் இங்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயம் இந்த மூன்றாவது செயலில் நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப தத் சம்வித் ஐக்கிய ரூபியாத், அப்ப எல்லா அனுபவங்களும் அனுபவங்களுக்கும் அடிப்படையாக இருப்பது ஒரே சைத்தன்யம், ஒரே அறிவு, அதுதான் இத்தனையும் தன்னுள் வைத்துக் கொண்டிருக்கிறது, அதுவே இங்கு அனைத்தையும் உருவாக்குகிறது, அனுபவிக்கிறது, அளிக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு அறிவு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது, அது பிரகாசிக்கின்ற ஊடகமாக இந்த உடலும் மனசும் இருக்கிறது, அப்படிதான் இங்க வந்து சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்ப இந்த கண்கள் வந்து பல பொருள்களை பார்க்கலாம், ஆனா பார்ப்பவன் மாறுவது கிடையாது. ஏன்னா இப்ப பார்வை மாறிக்கிட்டே இருக்கிறதுனால பார்ப்பவன் மாறிடுவானா? இப்ப நீங்க ஒரு ரோஜா மலரை பார்ப்பதனால நீங்க ஏதாவது மாற்றம் அடைய போறீங்களா? மல்லிகை பூவை பார்ப்பதனால நீங்க ஏதாவது மாற்றம் அடைய போறீங்களா? கிடையாது. அப்ப என்ன இங்க புரிஞ்சுக்கணும், கண்களால் பார்க்கின்ற பொருள்கள் பலவாக இருக்கலாம், ஆனால் பார்ப்பவன் மாறுவது கிடையாது. அப்ப இதுதான் இங்க ஒரு முக்கியமான தன்மை. ஏன் பார்ப்பவன் மாறுவது கிடையாது? அந்த பார்ப்பவன் இருப்பதினால்தான் பார்க்கப்படும் பொருள்கள் இருக்கின்றன, பார்ப்பவன் இல்லாவிட்டால் பார்க்கப்படும் பொருள்கள் இருக்கவே இருக்காது. அப்ப எப்பங்க பார்ப்பவன் இல்லாம போகிறான், இரவு தூங்கும் போது இல்லாம போயிடுறான், ஆனா காலையில விழிச்சுக்கிட்ட உடனே பார்ப்பவன் வந்து விடுகிறான். அப்ப பார்ப்பவன் வந்து விட்டால் உலகம் உற்பத்தி ஆகுது, பார்ப்பவன் ஒடுங்கி விட்டால் உலகம் மறைந்து விடுகிறது. அப்ப இதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். அப்ப இந்த பாயிண்ட் நம்ம எப்படி இந்த இடத்துல வேதாந்தத்தினுடைய டெப்த்ல எடுத்துக்கணும் அப்படின்னா, இங்க மனம் அப்படிங்கறது வந்து லயமாகறத விட மனம் என்பது நாசமாகறது தான் இங்க விசேஷமே. இங்க மனோ லயம் மனோ நாசம் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் வந்து ஆழமா நான் ஏற்கனவே இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல பேசியிருக்கிறேன், அது எந்த இடத்துல பேசியிருக்கேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. மனோலயம் மனோ நாசம் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் நல்லா உள்வாங்கிக்கணும். இப்ப நம்ம தியானம் பண்றதுனாலயோ ஜபம் பண்றதுனாலயோ நமக்கு என்ன நடக்கும் தெரியுமா, மனசு வந்து லயம் ஆகலாம் ஆனா நாசம் ஆகாது. அப்ப மனசு வந்து எப்ப நாசம் ஆகுமோ அப்பொழுதுதான் அறிவு பிரகாசிக்கும். மனசு லயமாயிட்டா அறிவு பிரகாசிக்காது. அறிவு என்ன ஆகணும், ஒடுக்கத்துல இருக்கும், உள்ள இருக்கும். அப்ப மனம் வந்து லயம் ஆகுறது எப்ப ஆகுது அப்படின்னு கேட்டா, தூக்கத்துல மனசு லயம் ஆகுது, தியானத்துல மனசு லயம் ஆகுது. இப்ப நீங்க மெடிடேஷன் பண்ணிட்டே இருக்கிறீங்க, அப்படியே உங்களை மறந்து அப்படியே அமைதி தன்மைக்கு போறீங்க இல்லையா, அப்ப மனசு லயம் ஆகுது, அதுல ஒண்ணு டவுட்டே இல்லை. தூங்கும் போது மனசு லயம் ஆகுது, அதுல ஒண்ணு டவுட்டே இல்லை. ஆனா அந்த நிலையில நீங்க உங்களை உணர முடிஞ்சுதா? உணர முடியாது. ஏன்னா மனசே இல்லாத போது நீங்க எப்படி உங்களை உணர முடியும்? மனசு ஒடுங்கிடுச்சு, அதனால உங்களை உணர முடியல. அப்ப ஏன் என்னால உணர முடியல? மனசு ஒடுங்கிட்ட பிறகு அறிவு பிரகாசிக்கிறதுக்கான வாய்ப்பு அங்க இல்லாம போச்சு. மனசு இருக்கிறதுனால, ஒடுங்கி இருக்கிறதுனால அங்க அறிவு பிரகாசிக்க மறுக்குது. அப்ப மனசை ஒடுக்காம மனசை நாசப்படுத்திட்டீங்கன்னா அறிவு பிரகாசிக்கும். அப்ப இந்த மனோநாசம் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம எடுத்து பேசும்போது, நம்ம ஏற்கனவே வேதாந்த பாடங்கள்ல அது விரிவான விளக்கம் கொடுத்துருக்கிறேன், அதுக்கு வந்து நிறைய சூட்சமான ரகசியங்களையும் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுதான் காரண சரீரம்னு சொன்னேன். நீங்க காரண சரீரத்தை நாசமாக்காம நீங்க பிறவி சக்கரத்தை விடுபடுத்திக்க முடியாது. அப்ப காரண சரீரம் என்பது என்ன? சஞ்சித கர்மா. அப்ப சஞ்சித கர்மா என்ற காரண சரீரம் யாரு? ஈஸ்வரன். அப்ப ஈஸ்வரனை அழிக்காம நீங்க இந்த உலகம் மறையாது. அப்ப இந்த உலகம் மறையாம அறிவு பிரகாசிக்காது. அதாவது பரம் தெரிந்தால் உலகம் தெரியாது, உலகம் தெரிந்தால் பரம் தெரியாது. அப்ப நீங்க அந்த பரம்ங்கிற நிலைக்கு வந்துட்டா உலகம் மறைஞ்சிடும். உலகம் மறைஞ்சிடும்னா அங்க என்ன? மனசு நாசமாயிடும், ஆனா அறிவு பிரகாசிக்கும். அப்ப அதுதான் பரம். பரம்னா அறிவு தான். இங்க பரம்னா அது ஏதோ வேற ஒரு பொருள், நீங்க கற்பனை பண்ணிட்டு இருக்கிற உருவத்துல போயிடக்கூடாது. பரம் அப்படின்னாலே அந்த கான்சியஸ்னஸ் தான், தூய அறிவு தான், தூய உணர்வு தான். அப்ப அந்த தூய அறிவு தூய உணர்வு பிரகாசிக்கும் போது உலகம் மறைஞ்சிடும். உலகம் மறைஞ்சிடும்னா என்ன அர்த்தம்? அப்படியே இந்த கண்ணுக்கு தெரியாம காணாம போயிடுமா, அல்லது காதுனால கேட்க முடியாம ஆயிடுமா, அல்லது மூக்குனால நுகர முடியாம ஆயிடுமா அப்படின்ட்டு மீண்டும் புலன்கள்ல போய் மாட்டக்கூடாது. உலகம் மறைஞ்சிடும் அப்படின்னா இந்த உடல் மனசு இல்லைங்கிற தீர்மானம் வந்துடும். ஏன்னா இந்த உடலும் மனசு இருந்தால் தானே உலகம் இருக்கு. இந்த உடலும் மனசு இல்லைன்னா உலகம் இருக்காது. இந்த உடம்பு எடுத்துக்கிட்டு நீங்க புலன்கள் மூலமா பாக்குறது தான் உலகம், மனசின் மூலமா பாக்குறது தான் உலகம். இந்த உடம்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க செமனா இருந்தப்போ உங்களுக்கு உலகம் எங்க இருந்தது? அப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட உலகம் இருந்தது? எதுவுமே உங்களுக்கு தெரியாது இல்லையா. அப்ப நீங்க உண்மையிலேயே இந்த உடல் தான் நீங்களா, இந்த மனசு தான் நீங்களானா? இல்ல, இதெல்லாம் தற்காலிகமாக தோன்றி மறையக்கூடியது. ஆனா உங்களுடைய தோற்றமும் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு, இதுக்கு பின்னாடியும் நீங்க இருக்க போறீங்க. இப்ப இந்த உடம்பை விட்ட பிறகு நான் இல்லாம போயிடுவேனானா? அப்படி இல்லாம நீங்க போக முடியாது. ஏன்னா நீங்க என்றென்றும் இருக்கக்கூடிய சத்தியமான சாஸ்வதமான அந்த இருப்பு. ஆனா அந்த இருப்பு தன்மையை நீங்க அறியாததுனால, நீங்க அழியக்கூடிய உடலை நான் என்று அபிமானிப்பதினால, வந்து போகின்ற மனதை நான் என்று அபிமானிப்பதினால உங்களுடைய சுயம் உங்களுக்கு தெரியாம இருக்கு. அப்ப இந்த இடத்துல இதை நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த பாடம் வந்து நமக்கு புரிய வைக்குது. இதுல இந்த ஸ்லோகம் அதை தான் சொல்ல வருது. கண்கள் பல பொருள்களை பார்க்கலாம், ஆனால் பார்ப்பவன் மாறுவதில்லை. அப்ப இதனுடைய முக்கியமான தத்துவம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்லோகம் வந்து அப்படியே ஒரு முடிவை நோக்கி நம்மளை கொண்டு போகுது. அது என்ன அப்படின்னா, அறிவுதான ஆதாரம், பொருள்கள் எல்லாம் அதில் தோன்றும் தோற்றங்கள். அதாவது இங்க படம் வந்து ஓடுவதற்கு திரை தான் ஆதாரம், ஆனா அந்த திரையின் மீது பல காட்சிகள் தோன்றலாம், தோன்றி மறையலாம், அந்த படம் இல்லாமல் கூட போகலாம், ஆனால் திரை மாறாமல் இருக்கும். திரை எப்பொழுதும் இருக்கும். திரையின் மீது படம் வருவதும் போவதும் அப்பப்போ வந்து போகும். அது ஒவ்வொரு ஷோவுக்கும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஷோ முடிஞ்ச உடனே ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து ஒரு சினிமா ரோல் மாறலாம், சினிமாவுடைய சப்ஜெக்ட் மாறலாம், ஆனா ஸ்கிரீன் மாறவே மாறாது. அது மாதிரி இங்க ஆத்மா மாறவே மாறாது, அறிவு மாறவே மாறாது. ஆனால் அறிவின் மீது ஏற்றி வைக்கப்படுகின்ற காட்சிகள் மாறலாம், தோற்றங்கள் மாறலாம் அப்படிங்கிறது இந்த மூன்றாவது ஸ்லோகத்திலே மிக முக்கியமான சாரத்தை எடுத்த உடனே கொடுக்குறாரு வித்யாரண்யர். அதை நீங்க ரொம்ப ஆழமா இங்க புரிஞ்சுக்கணும் இந்த மூணாவது ஸ்லோகத்துல. அப்ப இங்க நாம இந்த ஸ்லோகத்துல நமக்கான சாதகனுக்கான உபதேச குறிப்பு அப்படி நம்ம எடுத்துக்கிட்டா என்ன சொல்லலாம், இதை நம்ம தினசரி அனுபவமா மாத்திக்கணும். அதாவது நிதித்தியாசனத்துக்கு வந்துடணும். இப்ப சாஸ்திரத்தை கேட்கிறோம், சிரவணம் கேட்டதுல இப்ப தெளிவு பெறுறோம். என்ன தெளிவு பெறுகிறோம்? நான் இந்த அழிந்து போற உடல் கிடையாது, நான் இந்த அழிந்து போற மனம் கிடையாது, நானும் அந்த அறிவு உணர்வு அப்படின்னு நீங்க உங்களை புரிஞ்சுக்கிட்ட பிறகு, நீங்க உங்களுடைய சுயத்துல இருந்து உங்களை நீங்க பார்க்கணும். அப்ப இதை நீங்க கவனிச்சீங்கன்னா, வெளியிருந்து புலன்கள் வழியா ஒரு காதுக்கு ஒரு ஒலி வரலாம், சவுண்டு வரலாம், ஆனா அந்த சவுண்டை அறிபவன் யாரு? அப்படி அறியக்கூடியவன் அந்த சவுண்டுனால மாறுவானா? உங்களுக்குள்ள சுய விசாரம் பண்ணுங்க. இப்ப நீங்க இந்த பாடத்தை படிக்கும் போதே உங்களுக்கு விசாரங்களையும் சொல்லி கொடுக்குறேன். விசாரத்துல நீங்க செய்ய வேண்டியது என்ன? புலன்கள் மூலமா ஒரு காட்சியை பார்க்கலாம், காட்சிகள் மாறலாம். அது ரோஜா பூவா இருக்கலாம், மல்லிகை பூவா இருக்கலாம், லட்டா இருக்கலாம், அதிரசமா இருக்கலாம், நல்லதா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம். மாற்றங்கள் எல்லாம் வெளியே இருக்கின்ற தோற்றங்களில், ஆனால் நீங்கள் மாறாதவன். நீங்க இருப்பதனால்தான் இந்த மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய அதிஷ்டானத்திலே இங்கு இத்தனையும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தெளிவு உங்களிடத்துல வந்தா நீங்க எந்த இடத்துக்கு போகணும், நிதித்தியாசனத்துக்கு போகணும். கேட்டல், தெளிதல், தன்னுடைய சுயத்தில் நின்றல். அப்ப நம்ம தன்னுடைய சுயம் என்ன? சுயம் பிரகாச அறிவு ஒளி. அப்ப என்னுடைய இருப்பினால் இங்கு எல்லாம் இருக்கிறது. அப்ப நான் யார் அப்படிங்கிற முதல் கேள்விக்கான பதில் என்ன? நான் கேட்கிறேன், நான் பார்க்கிறேன், ஆனால் நான் பார்ப்பவனும் அல்ல, கேட்பவனும் அல்ல, அவைகளுக்கெல்லாம் ஆதாரமானவன் நான். அப்ப அப்படித்தான் நான் இருக்கிறேன். என்னுடைய இருப்பினால்தான் இங்கு பார்க்கப்படுகிறது, கேட்கப்படுகிறது, நுகரப்படுகிறது, சுவைக்கப்படுகிறது, பேசப்படுகிறது. அப்ப இங்கு இத்தனை புலன்களையும் கையாளுகின்ற உடலும் இருக்கிறது. எப்படி? என்னுடைய இருப்பினாலே. நான் இல்லாவிட்டால் இங்கு எதுவுமே இருக்காது. அப்ப இங்கு சூரியனும் இருக்காது, சந்திரனும் இருக்காது. அதுதான் கடவு உபனிஷத்துடைய மந்திரம். நான் தத்ர சூரியபாதி, நான் சந்திர தாரகம், நேமா வித்யதோ பாந்திகி குதோயம் அக்னிகி. நான் இல்லாமல் சூரியன் கிடையாது, சந்திரன் கிடையாது, விண்மீன்கள் கிடையாது. அப்பொழுது இந்த கற்பூர ஜோதியோ அல்லது ஒரு தீப ஒளியோ எப்படி நான் இல்லாமல் ஒளிர முடியும்? குதோயம் அக்னிகி. அப்போ இங்கு நான் தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரம் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இந்த மூன்றாவது ஸ்லோகத்திலேயே ஆணித்தரமாக எடுத்து அடிச்சிட்டார். அப்போ நாம் இங்கே நம்முடைய நிதித்தியாசன நிலையில் என்ன பண்ணணும்? நான் அந்த தூய உணர்வு இருப்பு அப்படிங்கிற நிலையில் இந்த உலகத்தை சாட்சியாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் என்னுடைய இருப்புனால் இதெல்லாம் இருக்குது, அதுக்கு ஒன்றும் பேரெல்லாம் கொடுக்காதீங்க, வேடிக்கை பாருங்கள். அதுக்கு வந்து பேனா, பென்சில், இவர் ராமசாமி, இவர் குப்புசாமிங்கிற பேரெல்லாம் கொடுக்காம சும்மா வேடிக்கை பார்த்தீங்கன்னா போதும், உங்களுடைய இருப்பு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அதுக்கு பேரெல்லாம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் மைண்டுக்கு போவீங்க. அதாவது இதை பேனா இதை பென்சில்னு பகுத்து பிரிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அங்கே மைண்டை வேலை செய்யும். நீங்கள் மைண்டை கடந்து அந்த உணர்வில் நின்னீங்கன்னா உலகம் தெரியாது, நீங்கள் மட்டும் இருப்பீங்க. அப்போ பரம் தெரிந்தால் உலகம் தெரியாது, உலகம் தெரிந்தால் பரம் தெரியாது. அப்போ அறிவு பிரகாசிக்கணும்னா உலகம் உண்டாகக்கூடாது. உலகம் உண்டாகக்கூடாதுன்னா உலகம் மறைந்து போகாது, நாம ரூபங்கள் உண்டாகக்கூடாது, அவ்வளோதான். அப்போ குழந்தையாட்டம் ஆயிடணும். சின்ன குழந்தைக்கு என்ன ஆயிடுது? அந்த குழந்தைய கொண்டு வந்து அம்மா வந்து இடுப்பில் வச்சுக்கிட்டு காட்டிக்கிட்டு இருப்பாங்க, அது திருதிருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது யார் அப்பா யார் அம்மான்னு அம்மா சொல்லி கொடுத்தாலும் அது திருதிருன்னு பார்த்துட்டு இருக்குமே தவிர இது அம்மாவா அப்பாவான்னு அப்பயும் ஐடென்டிஃபை பண்ணாது. இது ரோஜா பூ, இது மல்லிகை பூன்னு சொன்னால் உடனே அப்போவே ஐடென்டிஃபை பண்ணாது. அப்போ எப்போ பண்ணும்? இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி வரணும், குழந்தை கொஞ்சம் வளரணும். அப்போ அது வளர 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 தான் அதுக்கு விஷயங்கள் உள்ளே போய் 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 உலகமே உண்டாகும். அப்போ பிரம்மாண்ட பிரபஞ்சமே அதுக்கு வந்துடும். அந்த பிரபஞ்சமே எப்படி வரும்? ஸ்கூலில் போய் சயின்ஸ் படிக்கும். அப்போ கேலக்சி இருக்குது, சோலார் இருக்குது, அப்புறம் இத்தனை பிளானட்ஸ் இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. அதை வச்சுக்கிட்டு இத்தனை இருக்குது இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையில் இதுதான் இருக்குது, இது இல்லாமல் அது எதுவுமே இருக்காது. அப்போ இந்த குழந்தை இல்லைன்னா உலகமே இல்லை, இந்த குழந்தை வந்தால் தான் உலகம். அப்போ இந்த குழந்தை வருவதற்கு முன்னாடி உலகம் இருந்ததா? இல்லவே இல்லை. ஆனால் இந்த குழந்தை வந்ததுனால உலகம் ஏற்றி வைக்கப்பட்டதா? இப்போ உலகம் வந்துருச்சு. அப்போ நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்கே உலகம் என்பது தோற்றம் மாத்திரமே. அப்போ நான் என்பவன் வருவதும் இல்லை போவதும் இல்லை. இதுதாங்க இந்த மூன்றாவது மந்திரத்தினுடைய ஆழமான பொருள். இப்போ இதனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா இங்கே பொருளுக்கும் அறிவுக்கும் உள்ள வித்தியாசம் நல்லா புரியும். அதாவது தோற்றம் என்ன, இருப்பு என்ன அப்படிங்கிறத நல்லா இந்த மூன்றாவது ஸ்லோகத்திலே புரிய வைக்கிறார். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த ஸ்லோகத்திலிருந்து நம்ம பார்ப்போம். எப்படி போகுதோ அப்பப்போ கொஞ்சம் வேகமாக போவேன், ஸ்லோவாக போவேன், எப்படியோ போகும். ஆனால் நல்லா உள்வாங்கி பயணம் பண்ணுங்க. நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.